நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
February 13 உலக வானொலி தினம் எனப்படும் வானொலியை கொண்டாடும் ஒரு நாளாகும். 1946 ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச ஒலிபரப்பு சேவையான யுனைடெட் நேஷன்ஸ் ரேடியோ எனப்படும் ஐக்கிய நாடுகளின் வானொலி நிறுவப்பட்ட நாளான February 13 திகதியே உலக வானொலி தினமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தாலிய கண்டுபிடிப்பாளர் மார்க்கோனி ரேடியோ டிரான்ஸ்மிஷனை அடிப்படையாக கொண்டு வானொலி ஒலிபரப்பின் அடிப்படையான வயர்லெஸ் டெலிகிராஃப் சிஸ்டம் ஒன்றை கண்டுபிடித்த போது வானொலியின் கதையும் ஆரம்பமாகியது. அப்போதிருந்து வானொலி ஒலிபரப்பின் வளர்ச்சி பல்கி பெருகியது. 1920 பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்கில் உள்ள KDKA வானொலி நிலையம் அமெரிக்காவின் முதல் உரிமம் பெற்ற வணிக ஒலிபரப்பு நிலையமாக ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுடன் அதன் தொடக்க நிகழ்ச்சியை அன்று ஒலிபரப்பியது.
KDKA of the Westinghouse Electric and Manufacturing Company in East Pittsburgh, Pennsylvania. We shall now broadcast the election returns. We are receiving these returns by special arrangement with the Pittsburgh Post and Sun. We'd appreciate it if anyone hearing this broadcast would communicate with us, as we are very anxious to know how far the broadcast is reaching and how it is being received.
1933 FM அலைவரிசையிலான தெளிவான ஒலிபரப்பு அமெரிக்க பொறியியலாளர் எட்வின் ஆம்ஸ்ட்ராங்கால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியாக கால ஊட்டத்துடன் வளர்ந்து வந்த வானொலியின் நீண்ட வரலாற்றில் தொலைக்காட்சி உட்பட்ட பிற ஊடகங்களின் வருகைகள் தாக்கங்களை அவ்வப்போது ஏற்படுத்தியிருந்தாலும் அதன் வளர்ச்சி தனித்துவமாக தொடர்ந்தது. கடந்த சில ஆண்டுகளில் அதன் நேயர்களின் மாற்றங்களுக்கேற்ப அது தன்னையும் தொழில்நுட்பங்களுடன் இணைத்து மாற்றியுள்ளது. ஆன்லைன், ஸ்ட்ரீமிங், பாட்காஸ்ட் மற்றும் ஆப்ஸ், டேப்லெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் என பல வழிகளில் நாம் தற்போது வானொலியை கேட்டு மகிழ்கிறோம். வானொலியை கேட்போரில் இளைஞர்களின் பங்கு மிக குறைவாகவே உள்ளது என்ற ஆதங்கம் ஒருபுறம் இருந்து வருகின்றது. இளைஞர்களின் வருகையை அதிகரிக்க நாம் வானொலியில் என்னவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என கூறுகிறார் தாயகம் ஒலிபரப்பு சேவையின் ஒலிபரப்பாளர் மகேந்திரன் சத்யபாலன் அவர்கள்.
ஆமாம், நாங்கள் இப்போது இளைய தலைமுறையினரை பற்றியே அதிக அக்கறை எடுக்க வேண்டியிருக்கிறது. நமது இளைய தமிழ் தலைமுறையினர் புலம்பெயர்ந்த தேசங்களிலே வானொலிகளில் எவ்வாறு பங்களிப்பை வழங்கப் போகிறார்கள் என்று கேட்கும் போது, குறிப்பாக நாங்கள் அவர்களுடைய பங்களிப்புகளில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது மொழியை சரளமாக உபயோகிப்பது என்பதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கம். அந்த தயக்கத்தினால்தான் அவர்கள் வானொலி துறையிலே அதிகம் ஈடுபடுவதில்லையோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது. ஆனால் விதிவிலக்காக பல இளைய தலைமுறையினர் இருந்தாலும் கூட அவர்களும் வானொலி ஒலிபரப்பில் பங்கு பெற்றுவதிலோ வானொலியை கேட்பதிலோ அதிகம் ஆர்வம் காட்டுவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் இந்த வானொலியில் அதிகம் பேசுவோமாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி அவர்களை உள்ளுக்குள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். குறிப்பாக இசை மற்றும் ஒரு துடிதுடிப்பான வானொலிகளை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் அவர்கள் அவற்றிலே பங்கெடுக்க முயற்சி செய்யலாம். கூடுதலாக பாடல்களும் பாடல்களை கலந்த அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பேசக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நாங்கள் படைப்போமா இருந்தால், அதுவும் இளைய தலைமுறையினரை வந்து அவற்றை படைப்பார்களாக இருந்தால் அவர்களை இலகுவாக உள்வாங்கிக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. அவர்களுடைய பிரச்சனை என்றும் போது ஒரு இங்கு இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்த இளைஞனுடைய காதல் வாழ்க்கை பற்றியோ அல்லது அவர்கள் தங்களுடைய திருமணத்தை எவ்வாறு தெரிவு செய்கிறார்கள் என்பது பற்றியோ பேசும் சப்ஜெக்டுகளை இப்போது நமது வானொலிகள் பேசுவதில்லை என்பதை நாங்கள் அவதானமா பார்க்கலாம். அதை எமது நேயர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். இப்படியான விஷயங்களை பேசும்போது இளைய தலைமுறையினர் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களையும் சொல்வதற்கு முன் வருவார்கள் என்று நம்புகிறேன். அவர்களுடைய புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்கிக் கொள்வது, குறிப்பாக ஃபேஸ்புக் லைவ் போன்றவற்றை உள்வாங்கிக் கொள்வது நமக்கு இன்னும் ஒரு பெரிய பலனை தரும் என்று நம்புகிறேன்.
கடந்த காலங்களில் வானொலிக்கென தனித்துவமான ஒரு ஊடக மொழி இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது அறிவிப்பாளர்கள் மொழிப்பிரயோகங்களில் தனித்துவமற்ற பிராந்திய மற்றும் பிரதேச வழக்குகளை மிக சரளமாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு வானொலிக்கு தனித்துவமான ஊடக மொழியின் முக்கியத்துவத்தை எமக்கு கூறுகிறார் இன்பத்தமிழொலி வானொலியின் ஒலிபரப்பாளர் பாலசிங்கம் பிரபாகரன்.
வானொலி மொழி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒலிபரப்பாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமூக கடமையாக, அது எந்த மொழி வானொலி ஒலிபரப்பாக இருந்தாலும் அந்த மொழி சார்ந்த ஆசான்களாக ஒலிபரப்பாளர்கள் இருக்க வேண்டும். பேச்சு வழக்கில் அல்லது பிரதேச வழக்கிலே பேசப்படுகின்ற மொழியை நாங்கள் நேரடியாக மக்களை சென்றடைவதற்கான ஒரு யுக்தியாக சிலர் பயன்படுத்த நினைத்தாலும் கூட அந்த பொறுப்பிலிருந்து நாம் விலகி இருக்கிறோம். அதை நெறிப்படுத்தக்கூடிய வகையில் வானொலி ஒலிபரப்பாளர்கள் தங்களுடைய அந்த பொறுப்புணர்வோடு மொழி ஆளுமையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கமும் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதே வழியில் மிக முக்கியமான விடயம் என்ன, ஒன்று இப்பொழுது தொழில்நுட்பம் மிக சுலபமாக எவரும் ஒரு ஒலிவாங்கிக்கு முன்னால் இருந்தால் நானும் ஒரு அறிவிப்பாளன் என்கின்ற ஒரு அந்தஸ்தை பெறுகிறதை பார்க்கிற பொழுது நாம் எல்லாம் ரொம்ப பயிற்சிகள் எடுத்து ஒலிபரப்பு, குரல், செய்தி வாசிப்பு பல விடயங்கள் உள்ள ஒரு துறை இன்று மலினப்பட்டு போயிருப்பது மிக வேதனைக்குரியது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் பேச வல்லவன் எல்லாம் மொழிவாங்கிக்கு முன்னால் நின்றால் தானும் ஒரு அறிவிப்பாளன் என்று நினைத்துக் கொள்கிறான். அந்த பொறுப்பை, அந்த தனித்துவத்தை இழந்து கொண்டு போகிறது இந்த துறை என்பது சற்று மன வருத்தத்துக்குரியது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. உலக வானொலி தினம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வானொலி கேட்போரின் தொகை நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்வதாக பலராலும் நம்பப்படுகின்றது. BBC தமிழோசை மூடப்பட்டது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஆனால் வானொலி கேட்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என அடித்து கூறுகிறார் பிரிஸ்பேனில் உள்ள தமிழ் ஒளி வானொலியின் தலைவராக இருக்கும் சிவா கைலாசம்.
வானொலி என்பது அழிவு அற்றது, அதுதான் என்னுடைய கூற்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1920 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு அந்த வானொலி என்பது உலக மக்களை கட்டி வைத்து ஆட்சி செய்ததுன்னு தான் சொல்ல முடியும். மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை வந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பரிமாற்றம் செய்வதற்கு முதல் கருவியாக இருந்தது இந்த வானொலி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பிறகு பார்த்தீங்கன்னாக்க 1990 அதிலிருந்து ஒரு 10 வருடங்களுக்கு இந்த வானொலி கேட்பவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்தது, அதை நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி முதல் வந்த பிறகு அந்த வானொலியில் இருந்த மோகம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொலைக்காட்சிக்கு கொஞ்சம் பரவியது. அதனால் அந்த ஒளியும் சேர்ந்து பார்க்கும்போது அது மக்களுக்கு கொஞ்சம் பிடித்ததனால் அது கொஞ்சம் அதனுடைய பயன்பாடு அதிகமானது. அதனால் வந்து குறைஞ்சிடுதுன்னு சொல்ல முடியாது. கடந்த ஒரு 20 வருடங்களாக பார்த்தீங்கன்னாக்க வானொலி கேட்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. வானொலி நிலையங்கள் அதிகமாக உற்பத்தியாகி கொண்டே தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா BBC வானொலி மூடியதால் எல்லா இடத்துலையும் அதனுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு வாகன தயாரிப்பு நிறுவனம் அந்த கம்பெனியை மூடுறதுனால கார்களே நம்ம வந்து தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 500 மேற்பட்ட வானொலி நிலையங்கள், பண்பலை நிலையங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வானொலியினுடைய கேட்பவர்களுடைய திறமை வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள். வானொலிக்கு அழிவு என்பது கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்குமே ஒழிய அதனுடைய அழிவு என்பது கிடையவே கிடையாது. வருங்காலங்களில் வளர்ச்சி பெற்று விருச்சகமாக வளரும்.
அந்த காலத்தில் வீட்டினுள் தமக்கிருந்த ஒரே ஒரு பொழுதுபோக்கு ஊடகம் வானொலிதான் என கூறி பூரிப்படைகிறார் மெல்பர்ன் வானிசை வானொலியின் ஒலிபரப்பாளர் குமார் சின்னத்துறை.
70 நாங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டால் எங்களுக்கு கிடைப்பது ஒன்றே ஒன்றுதான், அது வானொலி நிகழ்ச்சி மாத்திரம். அந்த காலத்தில் லண்டனில் BBC, மணிலாவில் வெரிட்டாஸ், அத்தோடு தென்னிந்திய நகரங்களில் தனித்தனி வானொலிகள். ஆனால் இலங்கையில் எங்களுக்கு கிடைத்தது ஒரே கூரையின் கீழ் அனைத்து வானொலிகளும். அதாவது இலங்கை வானொலியின் தமிழ்ச்சேவை 2, தமிழ்ச்சேவை 1 முஸ்லீம் நிகழ்ச்சி, கல்வி சேவை, அத்தோடு சிற்றலை வரிசைகளில் ஆசிய சேவை. இப்படி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்களை ஆக்கிரமித்த முதலாவது தொலைக்காட்சி, அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தொழில்நுட்ப துறைகளில் யூடியூப் போன்ற பல ஆக்கிரமிப்புகள் வானொலிகளை சற்று நேயர்களின் கவனத்தை குறைப்பதற்காக வந்த காரணத்தினால் வானொலிகளின் வாழ்க்கை தொடர்ந்து பயணித்து கொண்டு இருந்தாலும் தொடர்ந்து ஒரே வானொலியை கேட்கக்கூடிய அளவு நேயர்கள் இப்பொழுது இல்லை.
அன்றைய காலங்களில் இலங்கை இந்திய வானொலிகளில் ஒலியேறிய, என்றும் எமது நெஞ்சங்களில் பசுமரத்தாணி போல் நிலைத்திருக்கும் ஒலி கீற்றுகள் சிலவற்றை இப்போது கேட்போமா?
வணக்கம், ஆல் இந்தியா ரேடியோ.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோ. திரைக்கடல் ஆடுகளும் தமிழ்நாடு
நடைபெற்றது. இசை அமைப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் சேவை 2:09:30.
இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் சேவை 2. பொங்கும் பூம்புனல்
நிறைவாக அன்றைய வானொலி பட்டியல் இருந்து இன்றைய பொட்காஸ்ட் வரையிலான வானொலியின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பரிணாமத்தை பற்றி கூறுகிறார் ATBC ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் கானா பிரபா.
வானொலியினுடைய பயன் என்பதே எந்த வேலையையும் செய்து கொண்டு இந்த ஊடகத்தை கேட்க முடியும் என்பது. அதன் பாங்கிலே இன்று அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது உலகத்தின் எந்த மூலையிலே இருக்கக்கூடிய வானொலியையும் இப்பொழுது உள்ளங்கைக்குள் அடக்கக்கூடிய ஒரு சாதனத்தில் வழியே கேட்க முடியும் என்ற ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் சூழலை பொறுத்தவரையிலே 25 ஆண்டுகளை தொட்டுவிட்ட உலக வானொலிகள், 24 மணி நேர வானொலிகள் என்ற பார்வையிலே இந்த வானொலிகளுடைய இயக்கத்தில் 25 ஆண்டுகள் சர்வதேச நேயர்களை கொண்ட வானொலிகளாகவும் இயங்குகின்றன. இதனுடைய இன்னொரு பரிணாமமாக பாட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய வலையொலி என்கின்ற ஒரு முறைமை, அதாவது ஒரு நிகழ்ச்சியை எந்த நேரத்திலும் எப்பொழுதும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இணைய தொழில்நுட்பத்தின் வழியாக கிடைத்திருக்கின்றது. ஆக எந்த வானொலியையும் எந்த நேரத்திலும் கேட்கக்கூடிய நேரடி அஞ்சலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை எந்த நேரத்திலும் கேட்கக்கூடிய ஒலிச்சேமிப்பு முறைமையின் வழியாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ற வகையிலே இந்த பாட்காஸ்ட் என்கின்ற முறைமை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இதனை தாண்டி இன்றைய வானொலிகளை பொறுத்தவரையிலே ஒரு நிலையத்திற்கு சென்று அங்கே கருவிகளை இயக்கி வானொலியை செய்கின்ற முறைமை கடந்து வீட்டிலிருந்தே நாமாகவே ஒரு கணினிக்கு முன்னால் வானொலியை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றது இந்த தொழில்நுட்பம். இதன் வழியாக நேரடி வானொலி ஒலிபரப்புகளையோ அல்லது பதிவு செய்யப்பட்ட ஒலிபரப்புகளையோ வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்று அடுத்த நிமிடத்திலே உலகத்திலே எங்கே என்ன நடக்கின்றது என்பதை வானொலியினுடைய ஒலிப்பகிர்வுகளின் வழியாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த எளிய தொழில்நுட்பம் வழங்கியிருக்கின்றது. கட்டணமில்லா தொலைபேசி அமைப்பு என்கின்ற வாட்ஸ்அப், வைபர் போன்ற இணைய தொலைபேசி முறைமைகளின் வழியாகவும் வானொலிகள் மற்ற நாடுகளிலேயே இருக்கக்கூடிய நேர்களது கருத்துக்களை உள்வாங்கி படைப்புகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய தொழில்நுட்பம் வழங்கியிருப்பது ஒரு பெரும் வரப்பிரசாதமாகும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.